இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள். கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறவர்கள். இது முற்றிலும் புதிய தலைப்பு. கடந்த 12 வருஷத்தில் இது எங்கேயுமே பேசலை, என்னுடைய புஸ்தகத்தில் எங்கேயுமே வரல. இது முதல் முறையாக பேசுகிறேன். கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள். இந்த தகுதி தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்யாதவர்களுக்கும் மதத்தை பின்பற்றாதவர்களுக்கும் தான் இந்த தகுதி இருக்குது. அதனால் நாங்கள் மதத்தை பின்பற்றி இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதனால் நாங்களும் கிரியில் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வரிசையில் வர முடியாது. இது தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க மதத்தை பின்பற்றக்கூடாது, எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடாது. தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். அது மனுஷன் ஆக்கிறதில்ல, தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ரோமர் 4:5-8
செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன்
பாக்கியவான்
என்று
தாவீது சொல்லியிருக்கிறான். போதும். கிரி இல்லாமல் நீதிமான் ஆக்கப்படுகிறவர்கள், அது தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய பாக்கியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்னா, பாவம் செஞ்சவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாகி அல்லது ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே பாவத்தை மன்னிக்கிற கடவுள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் பூமியில் எந்த ஒரு பகுதியிலிருந்து அவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனை ஆண்டவர் மன்னிக்கிறார். அதே மாதிரி அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, தேவன் அவருடைய பாவங்களை அவர் கம்ப்ளீட்டுமாக மொத்தமாக மூடுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க தான் உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்கவோ அல்ல மதத்தினுடைய உட்பிரிவுகளை உருவாக்கவோ வரல. அதனால் பாவியாக இருக்கிறவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவனுடைய பாவம் அவன் உணர்ந்து மனசாட்சியில் இது பாவம் அப்படின்னு உணர்ந்து அது மன்னிக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் சரி, அதை எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செய்யும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் பாவங்கள் மூடப்படுகிறது. அப்புறம் எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எண்ணாது இருக்கிறார்னா தொடர்ந்து அவர்கள் மேலும் பாவம் செய்யாமல் இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள். இதை புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்த ஒரு பகுதி. சங்கீதம் 32:1-2 போதும். இங்கே எல்லா வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. இங்கே சங்கீதத்தில் எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். என்ன அர்த்தமாக இருக்குதுக்கு? எவனுடைய ஆவியில் கபடமாக இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இல்லை, பக்தியனா கரெக்ட், அது மனசளவில் இருக்குது. அவன் கிரி இல்லாமல் அவன் நீதிமான் ஆகலாம். இல்லை, பக்தியில் 4 மதம் இருக்குது. பெரிய மதம் உலகத்தில் 4 மதம் இருக்குது. முதல்ல உருவான மதம் எதுவாக இருக்கும்? இந்து மதம். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் உருவானது தான் இந்து மதம். அதுக்கப்புறம் முஸ்லீம் மதம், அதுக்கப்புறம் யூத மதம், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம். மதம் சொன்னாவே ஒரு கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிறது. மதம் அப்படின்னா யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி ஒரு கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது தான் மதம். மதம் கொஞ்சம் தீவிரமாச்சுன்னா அது மத தீவிரமாக மாறிடுது. அது ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிறவர்கள் தான் மதம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு காலத்தில் மதம் பிடிக்காது. அது பக்தியாக இருக்கும், அது அறிவிக்கேற்ற பக்தியாக இருக்கும். இங்கே கபடம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா நாலு மதங்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் கபடத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்குது. மதம் சொன்னாவே வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். மதத்தை சாராதவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அதில் இந்துவுக்கு வந்து ஒரு பக்தின்னு சொல்லுவாங்க. என்ன பக்தி? இந்துவுக்கு வந்து மூட பக்தி. முஸ்லீமுக்கு மொரட்டு பக்தி. கிறிஸ்தவங்களுக்கு கபட பக்தி. யூதர்களுக்கு என்ன பக்தி இருக்குது? யூதர்களுக்கு அறியாமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அறியாமையினால பக்தியா இருக்கிறாங்க. அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு அவர்களுக்கு பக்தி வைராக்கியம் உண்டு, ஆனால் அது அறிவிக்கேற்றபடி இல்லை. அந்த குறைவான அறிவில் அவங்க வந்து வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்காங்க. இப்படியாக நாலு மதத்தை பின்பற்றாதவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் கிரி இல்லாமல் தேவனால் நீதிமான்களாக்கப்பட முடியும். அது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதெல்லாம் வந்து இருதயத்தில் இருக்கிறது, வெளியில் யாருக்குமே தெரியாது, கிரியில் காமிக்க முடியாது. அன்பு, தாழ்மை, இரக்கம், பொறுமை, அதை வந்து எப்படி நாம் காமிக்க முடியும்? காமிக்க முடியாது. அது வந்து இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம். ரோமர் 4:9-12 அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அது எப்பொழுது? விருத்தச்சேதனம் உள்ளவனாக இருந்த பொழுதா, விருத்தச்சேதனம் இல்லாதவனாக இருந்த பொழுதா? இல்லாதவனாக இருந்த பொழுது. அப்போ விருத்தச்சேதனம் சொன்னாவே அது வந்து மதத்துக்கு வருது, மத சடங்காச்சாரங்களில் வருது. அப்போ மதத்தை பின்பற்றுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எண்ணப்பட்டான். 11 வாசிப்போம்.
மேலும் திருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான்.
போதும். ஆபிரகாம் வந்து விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கும் அடையாளத்தை பெற்றான், விருத்தச்சேதனம் இல்லாதவர்களுக்கும் நீதிமான் என்ற அடையாளத்தை பெற்றான். அப்போ ஆபிரகாம் எந்த இடத்துல இருக்காருன்னா ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் இருக்கார். அப்படின்னா விருத்தச்சேதனம் இல்லாதவர்களுக்கு கிரி இல்லாமல் நீதிமான் ஆகுவதற்கும், விருத்தச்சேதனம் பெற்றவர்கள் கிரியினால் நீதிமான் ஆவதற்கும் தகப்பனாக மத்தியஸ்தனாக ஆபிரகாம் நிற்கிறான். அப்போ இன்றைக்கி ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி விசுவாசத்தினால் கிரி இல்லாமல் தேவனாலே நீதிமான் ஆக்கிறவருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதியாக செய்யப்பட்ட அந்த தேவனுக்கு 1/10 தசமபாகம் கொடுக்கறது அப்படிங்கிறத விருத்தச்சேதனம் இல்லாத பொழுது அவன் அதை செய்தான். அப்போ வித்த சேதனம் இல்லாதவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்களுக்கு ஆண்டவருக்கு காணிக்கையும் மற்ற அவர்களால் முடிஞ்ச தான தர்மங்களையும் செய்கிறார்கள். ஆனால் வித்த சேதனத்தை பெற்றவர்கள் பத்தில் ஒன்று கொடுக்க வேணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோமே அப்படிங்கிற நிலைமையிலிருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் கிரி இல்லாமல் விசுவாசனாலே நீதிமான் எண்ணப்பட்டான். அதே மாதிரி ஆபிரகாம் கிரியினாலே விசுவாசிகளுக்கு நீதிமான் ஆகும்படியும் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் சம்பவம் நடந்தது. அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியஸ்தில் வந்து ஆபிரகாம் நிற்கிறாரு. ரோமர்
8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
போதும். அப்ப தேவன் தான் ஆட்களை வந்து முன் குறிக்கிறார். அப்ப விருத்தச்சேதனம் அடைந்து அல்லது இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையை பெற்று கிரியினாலே நீதிமான் ஆகுவதற்கு சிலரை முன்குறித்திருக்கிறார். சிலரை என்ன எண்ணத்துக்கு முன்குறித்திருக்கார்? விசுவாசினாலே கிரியை இல்லாமல் அவருடைய மனசாட்சியில தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய காரியங்களை பின்பற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் விசுவாசினாலே நம்மளுக்கு தேவனின் ரட்சிப்பு கொடுக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். அதே மாதிரி கிரியை இல்லாமல் ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை கிரியை இல்லாமல் தேவன் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இப்ப தேவன் நீதிமான் ஆக்குற காரியத்தை மனுஷன் என்ன பண்றான்? அவனை நீதிமான் ஆக்கினது சரியில்லை, மனுஷன் போராடுறான். மனுஷனுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒருவனை நீதிமான் ஆக்குவது எதனால? இவன் கிரியினாலதான் வரணும். அவன் கிரி இல்லாமலே நீதிமான் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது ஆண்டவர் அனுமதிச்சாலும் மனுஷன் வந்து என்ன பண்றான்? நீ தொடாது, ருசி பாராது, நீ இம்மட்டுமா மிஞ்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லைகளை நியமிக்கிறான். உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆண்டவர் யாரை முன்குறித்தாரு, அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிற யாரோ அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், யாரை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனால தேவன் வந்து நீதிமானாக தீர்க்கும் போது மனுஷன் இதுல குற்றம் சொல்லுவதற்கு இதுல ஒண்ணுமே இல்லை. ரோமர் 3:26-29.
வலிக்கும் கிருபாதார வழியாகி அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ, சாரி, எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்?
இங்கிலீஷ் பைபிள்ல அது கிரியை செய்கிற பிரமாணம். அப்ப விசுவாச பிரமாணம்ங்கிறது கிரியை செய்யாமல் இருக்கிறது, இருதயத்துல இருக்கிற பிரமாணம். கிரியா பிரமாணம்ங்கிறது தமிழ்ல எழுத்து பிள்ளையினால கிரியா பிரமாணம் போட்டிருக்காங்க. அது கிரியை பிரமாணம். இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ரோமர் 3:27 நீங்க வாசிக்கும் போது அது வந்து லா ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு. அப்ப கிரியையின் மூலம் நீதிமானாக்கப்படுகிறதா, விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுகிறதா? அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கிரியையின் மூலம்தான் நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர்
3:31. தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே.
இந்த வசனத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாம இருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினால் கிரியை செய்கிறவர்களும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், விசுவாசத்தினால் கிரியை செய்யாதவர்களும் தேவனாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரசங்கி 8:8 14-17
பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான், அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான்.
போதும். இங்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இடறி போறதுக்கு என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தில் நீதிமானுக்கு ஒரே மாதிரி தான் நடக்குது, துன்மார்க்குன்னு ஒரே மாதிரி தான் நடக்குது. அதனால் என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், வசனம் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் துணிகரமாக மாயை மாயை மாயையில் இவங்களும் மாயையில் போய் இருந்துக்கிட்டு நீதிமானாக இருந்தால் நான் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு எல்லா ஜனங்களையும் போல மாறிட்டுருக்காங்க. இதில் ஞானி யாராவது ஏன் மனுஷன் ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு போனானா, அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இந்த மாதிரி முழுவதும் ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுறான், யாரோ காசு எடுத்து திருடி திருடி ஏமாற்றி எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்டு காசுலாம் அரசாங்கத்துக்கு பயந்துட்டு ஏதோ ஒரு நாட்டில் போய் வாழ்ந்துட்டுருப்பான். அவன் எதுக்கு இவ்வளோ காசு சேர்த்தான்னு அவனுக்கே தெரியாது. அவன் அது எடுக்கலான்னா இப்போ எடுக்க முடியாது. அவன் திருப்பி சந்தோஷமாக வாழலான்னா அதே முடியாது. அவன் நாட்டை விட்டு நாடு ஓடி 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 வெவ்வேறு பேரில் இருந்து இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கிற இந்த ஊழல் பேர்வழிகள், ராத்திரியும் பகலும் கண்ணுருக்கம் இல்லாமல் வேலைகளை செஞ்சு ஏதோ பண்ணி பண்ணி சொத்து ஒரு பக்கம் கிடக்குது, இவன் ஒரு பக்கம் கிடக்கிறான், அதை அனுபவிக்கிறான், ஒரு பக்கம் இருக்கிறான். அப்படி வந்து இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போனான்னா அவனால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. பிரசங்கி 9:1-2
இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் குறிப்பையாவது வெறுப்பையாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ கொள்ளாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா எண்ணி பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. இதுல 1-2 வார்த்தையில எண்ணி பார்த்தாச்சுன்னா 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேரும் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தவர்கள். ஏன்னா பலியிடுகிறவன் ஆணையிடுகிறவன் அல்லது கிறிஸ்தவனாக இல்லாமல் வேறு எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் பொருந்த எல்லா மதத்தை சார்ந்தவர்கள். இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குது. அப்போ நான் தனியாக பக்திமானது எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இடறி போயிடுறாங்க. ஆனால் இந்த 1 வசனத்தில் மட்டும் 2 பேர்த்த ஆண்டவர் வழக்கு போட்டு கட்டி வச்சுருக்கார். 1 வசனத்தை நல்லா கவனமாக வாசிச்சோம்னா ஞானியும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். அப்படின்னா 2 பேர்த்துக்கு விலங்கு போட்டிருக்குது. ஆமாம், 2 பேர்த்துக்கு விலங்கு போட்டு ஆண்டவர் வச்சுருக்காரு. பாக்கி 10 பேர்த்த விட்டுட்டார். எக்கடு கெட்டு போங்கன்ட்டு எல்லாம் மதவாதிக்கு தான். இந்த 2 பேர் யார்? சரி, 2 பேர் யாருன்னு யோசனை பண்ணி வைங்க. நான் கடைசியாக இந்த 2 பேர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். ஆமாம், யாரு இல்ல அது வந்து வேற ஒரு அர்த்தத்துல வரும். எப்படி ரெண்டு ரெண்டு பிரிச்சாலும் அது எப்படி அந்த ரெண்டுல அவங்க வந்து எழுதுருவாங்க. ஆனாலும் இதுக்கு சரியான அர்த்தம் இருக்குது. யார நீதி இல்ல 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 சரி யோசனை பண்ணுவீங்க. நம்ம சில வசனங்களை வாசிச்சுட்டு வருவோம், கடைசி அதை பார்ப்போம். இப்ப வந்து 3-4
எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்கா. ஆதலால் மனு புத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்துக்கு போகிறார்கள். இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி.
அதுக்கு அடுத்த வசனம்,
உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் வேறு முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது.
போதும். இப்ப இந்த 3-ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, 10, 2-ஆம் வசனத்தில் 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குது, நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னா, மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, விசேஷித்த தீங்காம், ஸ்பெஷல் ஈவில், ஸ்பெஷல் வேண்டாம் வேண்டாம் ஆசிக்க வேண்டாம், விசேஷ தீமைகள், ஸ்பெஷல் ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்டு, ஸ்பெஷல் தீமை. அப்போ அதனால மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. மனுபுத்திரன் இருதயம் அப்படின்னா யாரு? ஏன் ஆண்டவர் மனுஷன் இருதயம் போட்டிருக்கலாம்ல, மனுபுத்திரன் இருதயம் இல்லையா? இயேசு கிறிஸ்து சரியான அர்த்தம் இல்லை. அது எப்படி தேவை? மனுபுத்திரன் என்ன? மனுபுத்திரன்னா தேவனுடைய வார்த்தையினாலே மறுரூபமாகி தேவனுடைய ரூபமும் சாயலும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் தான் மனுபுத்திரர். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க தேவனுடைய வார்த்தையோட உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய வார்த்தையினாலே அவருடைய முகம் மறுரூபமாகி தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடைய ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்த ஜனங்கள். அப்படி அப்படின்னா இன்னொரு வழியில் சொல்லப்போனால், தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்று பரமேவரை ருசி பார்த்து பின்மாற்றி போனவர்கள் தான் மனுபுத்திரன் இருதயம். அவர்கள் என்னவா இருக்காங்களாமா? உயிரோடு இருக்கிற நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. அப்படி ஆகி போயிட்டான். எதுக்கு அவன் பைத்தியம் ஆயிட்டான்? ஒருவன் எதற்கு ஒன்று அடிமைப்பட்டிருக்கிறானோ அடிமையாயிருக்கிறான். எவன் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாயிருக்கான். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் 1 வந்தானா, அவன் ஓட்டப்பந்தயத்துக்கு அடிமை. பொய் சொல்கிறதுல எல்லாத்தையும் ஜெயிக்கிறானா, அவன் பொய்க்கு அடிமை. அப்படி வந்து மனுபுத்திரன் இருதயம், இந்த மேலே இருக்கிற 10 பேர் எல்லாருமே பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள். அப்படின்னா முதல்ல பைத்தியம் ஆகிறான், அப்புறம் ஆவியில் சாகிறான், அப்புறம் எழுத்தின்படியாகவே செத்தவங்கிட்ட போயிடுறான். இதற்கு நீங்களாக இருக்கிறவன் யார்? 4-ஆம் வசனம் எசேக்கியேல் இல்லை பிரசங்கி 9:4 ரைட். இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? அது எழுத்தின்படி இப்போ அதுக்குண்டான அர்த்தத்துக்கு வருவோம். இப்போ மேலே இதெல்லாம் சொல்லிட்டு பிரசங்கி இந்த உதாரணத்தை போடுறான். மேலே 12 பேர் இருக்காங்க, 12 பேர் ரெண்டு பேரத்துக்கு கை வழங்க போட்டிருக்குது, 10 பேர் பைத்தியம் பிடிச்சி இதுதான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு பைத்தியம் கொண்டு வந்து செத்தவன் இடத்துல போகிறான். அதெல்லாம் சொல்லிட்டு இங்கே வந்து இந்த உதாரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை அது இல்லை. 4-ஆம் வசனம் உயிருள்ள நாய் வந்து செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாய் வாசி. அப்படி இல்லை, முதல்ல சிங்கம் என்னன்னா கண்டுபிடிக்கலாம், அப்புறம் சாகிறது அப்புறம் பார்ப்போம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்காங்க. அப்ப சத்தா எப்படி இருக்கும்? கரெக்ட். நல்ல ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து வளர்ந்து வந்து சிங்கத்தை போல இருக்கிறவன் இன்மாற்றத்தில் போனானா அவன் செத்தாச்சு. அப்போ உயிருள்ள நாய் வாசினா இந்த இடத்துல இப்போ சிங்கம் நாய் அந்த உதாரணத்தில் எண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் இல்லையே, துன்பார்க்க வராத அது இல்லை. சிங்கத்துக்கு ஒப்பிட்டுட்டு அப்புறம் நாய்க்கு ஒப்பிடணும். அது பைபிள்ல இருக்கிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன உதாரணத்துக்காக உயிருள்ள நாய் வாசி. நாய் நன்றி உள்ளது அப்படின்னா நன்றியுள்ள இருதயம் இருந்தா போதும், ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயம் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவங்களா வாழ்ந்தா போதும். அதனால இந்த நன்றி இல்லாத இருதயம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு அது தெரியும் இது தெரியும், அப்படி இங்கே படித்தேன் இங்கே படித்தேன், எனக்கு இத்தனை சர்ச் இருக்குது, நாங்கள் இவ்வளோ மீட்டிங் எல்லாம் நடத்தியிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் நான் எனக்கு எல்லா கேள்வியும் எனக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆவிய செத்து போயிட்டாங்கன்னா அதை விட ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயம் இருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். உயிருள்ள அஞ்சாம் வசனம், உயிருள்ளவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஆவியில மறிச்சிருக்கிறவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன பிரசங்கம் பண்ணட்டும். எப்படி யோவான் ஸ்நானம் சொன்னான், உங்களுக்காக குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை அப்படிதான் ஆகி போச்சு. அதனால என்ன இனிமையா பாட்டு பாடினாலும் செத்தவன் செத்தவன் தான். அதனால அவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பாட்டு பாடியும் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பேர் வரைக்கும் மறந்து போயிடும். அதனால அந்த வரிசையில் நான் போகாதபடி நாம் உயிருள்ளவனாக இருந்து நாம் ஒவ்வொன்றும் பிரஜாதிகளுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை அள்ளத்தட்டும் போது அலட்சியப்படுத்தும் போது, முதலாவது யூதர்கள் அலட்சியப்படுத்தினப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு புறஜாதிகள் தேவனுடைய ரட்சிப்பை அலட்சியப்படுத்தும் பொழுது இன்னும் புறஜாதியாக இருக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு போகுது. அதனால் நம்மளுக்கு கிடைச்ச ரட்சிப்பை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஏசியா 24 ஏசியா 24 1 6 வரை ஆசாரியனுக்கு ஊழியக்காரனுக்கு ஒரே மாதிரி தான், ஒருத்தனை பண்ணவனுக்கு பண்ணாதவனுக்கு ஆணையிட்டவனுக்கு இடாதவனுக்கு ஏழைக்கு அடிமைக்கு வட்டி கொடுத்தவனுக்கு வாங்கினவனுக்கு எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள இவ்வளவு வேலை நடக்குதுன்னு அர்த்தம். ஆசாரிய முதல் கொண்டு ஆண்டவர் விட்டு வைக்கல. தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு எப்படி போறானோ அப்படிதான் தீர்க்க தரிசிக்கும். தீர்க்க தரிசனம் சொல்றவனுக்கு ஒரே தண்டனை, கேட்க போறவனுக்கு ஒரே தண்டனை. இப்படியாக விற்கிறவனுக்கு வாங்குறவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டார், ஒரு ஆள் பாக்கி இல்லை. ஆனா இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு கடைசி நாட்கள்ல நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேசத்தை தேவனுடைய கோபாக்கினை பட்சித்து கொண்டிருக்கிறது. அதிலே சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். அப்படின்னா அது யாராக இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது புறஜாதிகளாக தான் இருக்கணும். சரி, இது சிலருங்கிறது முதல்ல ஒருத்தானா ஒராள் தான், சிலர்னா ரெண்டு பேர்த்துக்கு மேலே, அப்போ குறைஞ்சது ரெண்டு பேருன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நீதிமானும் ஞானியும் நாம தான் மீந்தி இருக்கிறான். ஆமாம், ரெண்டு பேர்த்தையும் விலங்கு போட்டு வச்சுருக்காரு. சரி, அந்த ரெண்டு பேர் யாருன்னு இப்போ பார்ப்போம். எசேக்கியேல் 18:24-26 எசேக்கியேல் 18:24
நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்த
அப்படி இருக்கிறவர்கள் எப்போ அவர்கள் நீதியை விட்டு விலகி பாவம் செய்தால் அவர்கள் செஞ்ச நீதியெல்லாம் நினைக்கப்படுவதில்லை. கேட்ட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்ட என்ன காரணம் சொல்கிறாங்க இவங்க 25 போதும், ஆண்டவர் தான் குற்றம் சொல்கிறான். ஆமாம், நீர் விதைக்காத இடத்துல தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், அப்படி தான் ஆண்டவர் மேலே தான் குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் செஞ்ச நீதியெல்லாம் போச்சு, மறக்கப்பட்டு போச்சு, அவன் சாகவே சாவான். அப்போ இந்த நீதிமான் இல்லை. எசேக்கியேல் 18:27-32
தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிணைக்கப்படுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது? ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாய திரும்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
போதும், இப்போ இங்க நீதிமானுடைய நீதிமான் நீதி விட்டு விலகி பாவம் செஞ்சானா அவன் சாகவே சாவான்ங்கிறத முதல்ல பார்த்தோம். இங்க துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி எச்சரிப்படைந்து தேவனுடைய வழியிலே நடந்தால் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ அவன் மனம் திரும்புகிற நாளிலே அவன் பிழைக்கிறவே பிழைப்பான். அப்போ மனம் திரும்பி புது இருதயத்தையும் புது ஆவியையும் யார் உண்டாக்குறது? அவனவன் உண்டாக்கி கொள்ள வேண்டும். 31 புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அப்படி உண்டு பண்ணி கொள்ளுகிறவன் தான் நீதிமான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி அனுதினமும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து மனம் திரும்புகிறது தான் நீதிமான். அப்ப நீதிமான் எப்படி ஆண்டவர் கையில வழங்கு போட்டு கட்டி வச்சிருக்காருன்னா, இவன் தினந்தோறும் மனம் திரும்புகிறவன், தினந்தோறும் ருச்சிக்கப்படுகிறவன், தினந்தோறும் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளிலே எச்சரிப்படைந்து தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையிலே புது இருதயத்தையும் புது ஆவியையும் ஏற்படுத்தி கொள்ளுகிறவன் தான் நீதிமான். அப்போ இவனை பிடிச்சி வச்சுட்டாரு, இவன் ஒரு பக்கம் இருக்கிறான். அடுத்து ஞானி, ஞானிக்கு என்ன அர்த்தங்கள் சொல்லலாம், என்ன அர்த்தம்? இதே மாதிரி இப்போ எப்படி நீதிமானுக்கு ஒரு அர்த்தம் சொன்னா, அதே மாதிரி ஞானிக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். பாப்பா எத்தனை பைபிள் படிச்சிருக்கிறீங்க, வேத அறிவு எந்த அளவுக்குன்னு. எப்போ பாரு பாஸ்ட் வந்து விடுகதையே போட்டுட்டு இருக்காரு, தூக்கம் ரிடில்ஸ் போடுறாரு, கொஞ்சம் பேர்த்துக்கு தூக்கமாகவும் வருது. எல்லா சர்ச்சிலையும் பேசுகிற மாதிரி கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனால் காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு. ஆமாம், பால் கொடுக்கறதா இல்லை இந்த மாதிரி கொடுக்கறதா? படிக்கணும், வேதத்தை படிக்கணும், வீட்டில் இருக்கிறது வேதத்தை படிக்கணும், சிந்திக்கணும். இப்போ நீதிமானுக்கு நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். அப்படின்னா நீதிமானுக்கு என்ன அர்த்தம்னா, தினந்தோறும் வளர்ந்துருங்கிறவன். அப்போஸ்தலனாய் பவுல் வந்து அனுதினமும் சாகிறேன்னு சொன்னார். இப்போ அனுதினமும் செத்து மணந்திரும்புகிறவன் நீதிமான், அவனை ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்காரு. அப்படின்னா ஆண்டவருக்கு அவனை பிடிக்குது. அப்போ ஞானியை வந்து இப்படி கண்டுபிடிக்கிறது, ஞானினா யார் ஞானி? ஏன்னா ஞானிகளும் நீதிமான்களும் ஆண்டவருடைய கைவசமாக இருக்கிறார்கள். அவர்கள் உறுப்பையாவது வெறுப்பையாவது தெரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு எங்கேயும் நகர முடியாது. அப்படின்னா உதாரணமாக சொல்லப்போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை. அதெல்லாம் பைபிளில் இருக்கு, நிறைய வசனத்தில் இருக்கு. ஞானின்னா என்ன அர்த்தம்? அது பைத்தியம் தான். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லையே, யோபு 28 28 வசனம். பயப்படுறவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவன் தான் ஞானி. மத்தவன் நல்ல மூட இல்லை. ஆண்டவர் கை பிடிச்சி வச்சிருக்காருல்ல, எல்லாம் சொல்லிட்டு இருந்தா பார்த்தாது. ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கனாங்கள, ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறது மாத்திரமல்ல, இல்லை ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பிரசங்கி 9:1 என்ன சொல்கிறாரு, நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே சொல்கிறாரு, தனக்கு முன் இருக்கிறவைகளை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. இங்கே தான் போகணும், இந்த வேலை தான் செய்யணும், இந்த இடத்துல தான் நீ இருக்கணும்னா அதுக்குள்ள தான் இருக்கணும். ஆண்டவர் விளக்கு போட்டு கட்டி வச்சிருக்கிறனால அவன் வராது, வராது. ஏன்னா புடி வேற பக்கம் இருக்குது. இப்போ ஒரு 10 லட்சம் கொடுத்து நீ ஏதாவது செய்யும் சொன்னா, 10 லட்சம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ ஏதாவது பண்ணு சொன்னா உனக்கு வழங்கு போட்டிருக்கு, ஜாக்கிரதான்றாரு. எங்க போனாலும் சரி உனக்கு உதவி உண்டு. எங்கேயாவது தேவையில்லாத காரியத்துக்கு போனா நீ சமத்தையே வாங்கன்னு முதல்ல அடி கொடுத்து 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 காலெல்லாம் பழுக்க காய்ச்சி இருப்பாரு. ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் ஞானி. இவங்களா இவங்கள ஆண்டவர் வந்து எப்பவுமே தன் பக்கம் வச்சிருக்காரு. எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை இந்திய கவர்மெண்ட்டு தன்னுடைய பக்கம் வச்சிருக்குதோ அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீதிமான் என்னைக்கு மனந்திரும்பனையும் கர்த்தருக்கு பயப்படுறவனையும் தன்னுடைய பக்கமாக வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இவன் தான் சரியான ஆள். மற்றபடி வந்து இருக்கிற ஆளுகளாக இருக்காங்களே அவங்கெல்லாம் ஏமாத்திட்டு போகிறவங்க. அப்படின்னா பலியிடுறவன் பலியிடாதவன் அப்புறம் நீதிமான் சொல்றவன் ஆலயத்துக்கு போறவன் போகாதவன் தசம்பா கொடுக்கறவன் கொடுக்காதவன் பொருத்தனை பண்ணுறவன் பண்ணாதவன் ஆணை இடுகிறவன் ஆணை இடாதவன் இவங்கெல்லாம் என்னன்னா அப்படியே மேலே ஜனங்களுக்கு முன்னால் ஒரு நாடகம் ஆடுறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் பார்க்குறாரு இவன் தான் சரியான ஆளுன்னு. ஆதியாகமம் 4 அதிகாரம் 5-7 வரை. போதும், காயின் வந்து ஆபேல கொல்றதுக்கு முன்னாலேயே காயின்ட்ட நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு, ஏன் இப்படி முகம் எரிச்சல் அடைஞ்சிருக்கிற, உன் முகநாடி ஏன் வேறுபட்டிருக்குது, அதனால் நீ என்ன பண்ண, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை. அப்படின்னா நன்மை செய்தால் மேன்மை இருக்குது. அவன் ஆபேல் வந்து நல்லபடி செலுத்தினா அதை நீ ஏற்றுட்டேன், ஆனால் நீ நன்மை செய்யாமல் இருக்கும்போது நீ முகநாடி வேறுபடணும்னு அவசியம் இல்லை, நீ அமேல் எரிச்சலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நன்மை செய்தால் மேன்மை இல்லை, நன்மை செய்தால் எல்லாத்துக்கும் புகழ்ச்சி இருக்குது. அப்படி நன்மை செய்யாமல் இருக்கும்போது பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்படின்னா ஆங்கில பைபிளில் சிலதை எடுத்து பார்க்கும்போது நாம் நன்மை செய்யாமல் இருக்கும்போது பாவம் வாசப்படியிலே பலிமிருகமாக படுத்திருக்கிறது, அதை நீ பலி செலுத்தினா அதே ஆண்டவருக்கு பிரியம். அது பலி செலுத்தாமல் விட்டீங்கன்னா என்னாகும், அது நம்மளை ஆட்சி செய்யும். பொய்யுங்கிற பாவத்தை நம்ம பலி செலுத்தினோம்னா நாம் கடவுளுக்கு உண்டாக நீதிமான். அப்போ பொய்யை பலி செலுத்தாமல் விட்டோம்னா என்னாகும், அந்த பொய் வந்து நம்மளை ஆட்சி செய்யும். ஆமாம், இருதயத்துக்கு வாசப்படியில் தான் படுத்திருக்குது, ஆனால் நீ பிடிச்சி பலி கொடுக்கறதும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதும் அது உன்னுடைய இஷ்டம். பலி செலுத்தினீன்னா அது வாசப்படியோட போச்சு, பலி செலுத்தினா நீ இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு உன்னை அதிகாரம் பண்ணும். அப்போ இங்கே வந்து ஆபேல் வந்து மேன்மையான பலியை செலுத்தினான், காயினுக்கு அந்த பலியை வந்து ஆபேல் செலுத்தினது மாதிரி இவனுக்கு செலுத்த முடியல, அதை வந்து ஏற்றுக்கொள்ள. ஆனால் ஆண்டவர் ஒரு யோசனை சொல்கிறார், என்ன, நீ மென்மையான பலி செலுத்தாட்டி பரவாயில்ல, நீ என்ன பண்ண, நீ உன்னுடைய பாவத்திலிருந்து மனந்திருப்பு, அதுவே எனக்கு பிரியம். அப்போ அதுவும் நீதி தான், பாவத்திலிருந்து மனந்திரும்பி இருந்தானா அவன் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான் தான். அப்போ ஆனால் ஆண்டவர் நேரடியாக சொல்கிறார், நல்ல காரியம் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய பாவத்திலிருந்து மனந்திரும்பினா அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறாரு. அப்போ அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, அவன் நீதிமான்னு சொல்லி சொல்கிறாரு. 1 சாமுவேல் 16:7. போதும், அப்ப நீதிமான துன்மார்க்கனும் தீர்க்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷனா பார்த்து ஒரு மார்க் போடுறது மாதிரி இல்லை, ஆண்டவர் வந்து இருதயத்தை தான் பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தான் மார்க் போடுறாரு. அப்போ நீதிமான் துன்மார்க்கன் எப்படி, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தால் போதும், மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் ஆராதனைக்கு வரமாட்டாங்க, தசம்பாங்க கொடுக்க மாட்டாங்க, காணிக்கையில் செலுத்த மாட்டாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சபையில் வந்து வந்து நிறைய பேர்த்துக்கு சபையை பற்றி உண்டான ஒரு சபையில் வந்து என்னென்னா பாலாக்கு மறுவிற்பு சபையில் நிற்கிறதுனால நிறைய பேர் சபைக்கு போகிறதுக்கே பயந்துக்கிறான். அப்படிப்பட்டவங்களை வந்து ஆண்டவர் அவங்கவுங்க இருக்க இடத்துல ஆண்டவர் அவங்கள அவங்க பாவமன்னிப்பை அங்கீகரிக்கிறார். அப்படி மனுஷன்தான் வந்து நீதிமான் துன்மார்க்கன்னு மார்க் போடுறான், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் துன்மார்க்கன்னு நியாய தீர்ப்பு கொடுத்தால ஆண்டவர் நீதிமான்னு சொல்கிறாரு. அப்படியாக நாம் வெளிப்புறத்தை தான் பார்க்குறோம், ஆண்டவர் உட்புறத்தை தான் பார்க்குறாரு. அதனால் நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம்மளை நீதிமானாக தேவன் தீர்மானிக்கிறார். 2 நாளாகமம் 16:9-10. நீ 2 நாளாகமம் 16:9-10 இல்லை 2 போதும் இருக்கிறத சொல்லிட்டானா இந்த ஞானிகளுக்கு என்ன பிரச்சனைனா பிரச்சனை தான், உனக்கு சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது, போடு அவனை ஜெயிலில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுற இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனங்கள்லாம் ஊழியக்காரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமே வழங்க பண்ணும்படி. அப்படின்னா உண்மையான இருதயம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு ஆண்டவர் தேடி தேடி பார்க்குறாரு. தேடி தேடி பார்த்து ஆண்டவர் தன்னுடைய ரகசியத்தை அவன் மூலம் வந்து ஜனங்களுக்கு தெரிவிக்கலான்னு பார்க்குறாரு. அப்படி ஏழு இருந்த காலத்தில் ஏழு வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் போகும்போது அந்த சாமுவேல் பிள்ளையாண்டானா ஆண்டவர் தெரிஞ்சிட்டார். ஏன்னா அவன் இருதயத்தை தான் பார்க்குறாரு. அப்போது சின்ன பையனாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இப்போ எல்லாம் நினச்சிக்குவாங்க சின்ன குழந்தைகிட்டெல்லாம் எப்படி ஆண்டவர் பேசுவார்னு. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நல்ல இருதயத்தோடு இருக்கும்போது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் பேசுவார். அப்படி வந்து பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்புறம் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு வந்து எத்தனை கண்கள் இருக்குது, எப்படி பூமியெல்லாம் உலாவிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு எத்தனை கண்கள் இருக்கிறது, நம்மளுக்கு ரெண்டு கண்ணும் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் இல்லையா. இல்லை வேத வசனத்தில் இருக்குது, வேதத்தை படிச்சிருக்கிறவங்க எத்தனை தடவை படிச்சுங்கன்னு தெரியல. இருக்க ஆண்டவருடைய கண்கள் அதான் கருப்பு. இப்போ எத்தனை நம்பர் சொல்லணும், இப்போ எனக்கு அதான் கேள்வி. படிக்கலையா, சரி சரி, எவ்வளவு கண் இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ ஏன்னா பைபிள் நான் இன்னும் படிச்சு முடிக்கல, நீங்க எல்லாம் நிறைய டைம் படிச்சிருக்கிறீங்க. அதான் தெரிஞ்சதுனாலதான் நான் கேட்கறேன். என்னோட சகரியா மூணாம் அதிகாரம், சகரியா 3:9, கர்த்தருக்கு எத்தனை கண்கள், 7 கண்கள். சரி கரெக்டு. அந்த 7 கண்களை ஏதாவது ஒரு கண்ணையா நீங்க பார்த்துருக்கீங்களா? பனிஷ்மெண்ட்டுங்கிற கண்ணை பார்த்துருக்கிறீங்க இல்லையா? யாருக்கா சொல்ல முடியுமா 7 கண்கள்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா அர்த்தம் சொல்லி ஆகணும், இல்லைன்னா சும்மா 7 கண்கள் சொல்லிட்டு சபை இல்லை. ஆமாம், பைபிள் மொத்தம் 7 ஏழாக போகும், அதில் எந்த 7 அதான் இப்போ கேள்வி.
7
தேவனுடைய 7 பிரமாணங்கள். 19 சங்கீதம், 119 சங்கீதத்தில் தெளிவாக இருக்குது. இது மோசம் எழுதியிருக்காரு. 19 சங்கீதம், 119 சங்கீதம், இதெல்லாம் மோசையுடைய பிரமாணங்கள் வந்து எடுத்து எழுதப்பட்டது. பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள், வழிகள், அது எங்கே போனாலும் மனுஷனை உற்று நோக்கிட்டே இருக்கும். நம்ம மனசாட்சி நம்ம குத்தோ ஆண்டவருடைய ஒரு கண்ணு நம்மளை பார்த்துருச்சுன்னா நம்ம மனசாட்சி என்ன பண்ணோம், நம்மளுக்கு உறுத்தோ ஆண்டவர் பார்த்துட்டாரு அப்படின்னு. அதான் 7 கண்கள். அதனால அது நியாய தீர்ப்பு ஒரு கண்ணு தான். அதனால் ஆண்டவர் வந்து தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்கள நோக்கி பார்க்குறாரு. எதுக்கு? தம்முடைய வல்லமையை, தம்முடைய புகழ்ச்சியை, தம்முடைய தரிசனத்தை இவர்கள் மூலமாவது அதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஒருத்தரும் இல்லை. அப்போ யார் வந்து இந்த ஆண்டவருடைய ஏழு பிரமாணங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லையாவது உண்மையாக இருக்கும்போது கொஞ்சமாவது புரியும், ஆனால் ஏழு காரியங்கள்லேயும் உண்மையாக இருக்கும்போது நல்லா தெளிவாகவே புரியும். அதனால் ஒரு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி இந்த விஷயத்திலே மதி இல்லாதவராக இருந்தேன் அப்படின்னா தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லாமல் போகும்போது என்ன ஆகுது? இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னா இன்ன இது தெரியாமல் போகும்போது நம்மளுக்கு யுத்தம்னா என்ன? நியாய தீர்ப்பு தான்.
ஆ
அது தெரியும். முதல்ல அப்படிதான வருது. அது இது வெளிப்படுத்துகிற புஸ்தகத்துலேயும் இருக்குது. ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கண் இருக்குது? வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறது, அதற்கு எத்தனை கண்கள் அதை பாருங்க. 4 அதிகாரம் வரும். இல்லை, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்போ ஏழு கண்கள் வந்துருச்சு, அந்த கண்களுக்கு ஏழு ஆவிகள் வந்துருச்சு. அந்த ஆவிகள் தேவனுடைய வார்த்தைகளும் ஒவ்வொன்றுலேயும் அது இருக்குது. இது வந்து சுரமண்டலத்தினுடைய ஏழு ராகம் மாதிரி. இது நல்லா தெரிஞ்சாதான் ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேச முடியும். இந்த ஏழு ராகத்தை நீட்டும் போது அல்லது இந்த ஏழு காரியங்கள்லேருந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசும்போது ஒரு மனுஷன் தெளிவாக பேச முடியும். ஏதாவது ஒன்று மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் அரகரையும் தான் பேச முடியும். அல்லது தேவனுடைய வார்த்தையின் தாளங்கள் ஒழுங்காக தெரியாமல் இருந்ததுன்னா முன்ன பின்ன சொல்லுவான், அந்த அர்த்தம் போய் சேராது. அப்படி ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால் அந்த காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னா இந்த காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தேவனுடைய சாபமும் நம்மளை பின்தொடரும். மத்தேயு 19:12 போதும். தாயின் வயிற்றிலிருந்து அன்னாயர்களாய் பிறந்தவர்கள் உண்டு அப்படின்னா அவன் பிறக்கும் போது இவன் கிரி இல்லாமல் நீதிமான ஆவதற்கு இவனை நான் உருவாக்குறேன்றார். அப்புறம் கிரியினாலே நீதிமான ஆக்குவதற்கு சிலரை உருவாக்குறாரு. அப்படி வந்து அவன் பிறக்கு முன்பே பெயரிடப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் பல்லவ ராஜ்யத்தினிமித்தம் தன்னை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படின்னா ஆண்டவருக்காக தன்னை சமர்ப்பித்து ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு அப்படின்னா யாரு யாராக இருக்கும்? மனுஷர்களால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. இல்லை, ஆ சுயமா ஊழியத்துக்கு வர்றவங்க. ஒன்று தேவனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், ரெண்டு வந்து தேவனுக்காக சமர்ப்பணம் செய்து கொண்டு ஊழியத்துக்கு வருகிறவர்கள், மூணாவது வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஊழியத்துக்கு வர்றவங்க. அதனால் இந்த மூணில் எந்த வகையான ஊழியக்காரங்கன்னு உங்கள் ஊழியக்காரங்களை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. வெளியில் எங்கே போனாலும் சரி, இங்கேருந்து பாம்பேக்கோ டெல்லிக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகி யாராவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா அப்போ இதில் மூணில் எந்த வகையான ஊழியக்காரங்கன்னு அவங்களுடைய பிரசங்கத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்கள பின்தொடருங்கள். யோவான் 9:31 யோவான் 9:31 போதும். பாவிக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார், ஆனால் தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவர் தேவனுக்கு சுத்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ இது கிறிஸ்தவன் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. கிறிஸ்தவன் ஆகாமையே ஒருத்தன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அவன் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிறான். யோவான் 9:1-3 நாமம் வெளிப்படும்படியாக கிரி இல்லாமல் தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுவதற்காக அநேகர் பிறந்திருக்கிறார்கள். அநேகர் விசுவாசத்தினாலே கிரியை செய்து தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுவதற்கு சிலர் பிறந்திருக்கிறார்கள். சிலர் எதுக்கு பிறந்திருக்காங்க? விசுவாசத்தினால நீதிமான் சொல்லிட்டு எந்த நீதியும் செய்யாமல் மனம் போன போக்கில் போய் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்று மற்றவர்களுக்கு அடையாளமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்று மற்றவர்களுக்கு அடையாளமாகவும் அநேகர் பிறந்திருக்கிறாங்க. அப்படின்னா எந்த விதத்துலேயாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எப்படி அன்னனியா சப்பீராள் தேவனுடைய சமூகத்தில் வந்தபோது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதோ அதே மாதிரி கொராயின் புத்திரர்கள், நாங்களும் ஆண்டவருடைய வேலையை செய்வோம் சொல்லி வந்ததுனால அங்கே கோராகின் புத்திரனால தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்படி அந்த விதத்துலேயும் மகிமைப்படும், இந்த விதத்துலேயும் மகிமைப்படும். அப்படின்னா நன்மை செய்கிறதுனாலையும் மகிமைப்படும், தீமை செய்கிறதுனாலையும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதில் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம அதை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சிந்தித்து தியானித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நம்ம கிரியினாலே நீதிமான் ஆக்கப்படுவதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ கிரியில் இல்லாமல் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு மற்ற புறஜாதிகளை அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம எந்த வரிசையில் இருக்கோங்கிறத பார்த்து நாம் கிரி இல்லாதவர்களாக இருந்தால் நாம் இன்று முதல் கிரியை செய்து நம்ம பாவம் மன்னிக்கப்படும்படியாக நம்ம அனுதினமும் மனம் திரும்பி நாம் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே பெறுவோம், பரலோகத்திலே நாம் பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.